நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்னைக்கு வந்து விவசாயம் அப்படிங்கிறது நிறைய சவால்களை சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரு தொழிலா இருக்கு. அந்த சவால்களை சமாளிக்கிற விதமாக நிறைய புதிய தொழில்நுட்பங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த தொழில்நுட்பங்களை அடிப்படையாக வச்சு நிறைய தொழில் முனைவோர்களும் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தொழில் முனைவோரை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். இவங்க சன் குளோப் பயோடெக் அப்படின்னு சொல்லிட்டு வாழை மற்றும் மரக்கன்றுகள் திசு வளர்ப்பு முறையில் தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யார், எப்படி இந்த திசு வளர்ப்பு கன்றுகள் தயாரிக்கிறதுக்கு வந்தாங்க அப்படிங்கிற விவரங்களெல்லாம் இப்போ அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க, வணக்கங்க.
வணக்கம்ங்க. என் பேர் பூங்கொடி. நாங்கள் வந்து சன் குளோ பயோடெக் அப்படிங்கிற பேரில் ஒரு தாவர திசு வளர்ப்பு மையம் ஆரம்பித்து நடத்தி வந்துட்ருக்குறோம். இது வந்து நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இதை நடத்துகிறோம்ங்க. அவங்க பேர் மிஸ்ஸஸ் கமலா செல்லையாங்க. இது வந்து பெண்களாக சேர்ந்து ஆரம்பித்த ஒரு தொழில். அதே மாதிரி எங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களையும் பார்த்தீங்கன்னா 80 விழுக்காடு வந்து பெண்கள் பணிக்கு வச்சு தான் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்குறோம். அது ஒரு சந்தோஷமாகவும் இருக்குங்க, நிறைய பெண்களுக்கு நம்ம வேலை கொடுக்கறது. தாவர திசு வளர்ப்புங்கிறது வந்து பேக்கெட் நாத்துன்னு சொல்லுவாங்க, மெயினாக வாழைக்கன்று தயாரித்து நாங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம விவசாயிகளுக்கு பயனுள்ளதான். நிறைய வகைகள் இருக்குது வாழையில். கிராண்ட் நைன் சொல்லுவாங்க, ரோபஸ்டா, அதே மாதிரி நேந்திரனில் 2-3 கல்டிவர்னு சொல்லுவாங்க வகைகள். அத்தவிர மொந்த வாழை பண்ணுறோம் நாங்கள், செவ்வாழை பண்ணுறோம். இப்போ வந்து மலைவாழை, கதலி, ரஸ்தாளி, பூவன்ட்டு எல்லா வெரைட்டி ஆஃப் பனானாவும் நாங்கள் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. இது ஒரு தொழிலாக பண்ணுறோம் நாங்கள், விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் இது. எனக்கு வந்து இந்த துறையில் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 22 வருடம் அனுபவம் ஆயிடுச்சுங்க. முதல்ல வந்து ஒரு தாவர திசு வளர்ப்பு மையம் பெரியதாக வந்து கோயம்புத்தூரில் ஒன்று ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஒரு வேலை கிடச்சி நான் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 8-9 வருடம் அங்கே வேலை பார்த்துட்டு 2001 வரைக்கும் அங்கே வேலையில் இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து தான் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆசையில் ஆரம்பித்தோம். ஆரம்பித்தப்போ எங்களுக்கும் நிறையா சிரமங்கள் இருந்ததுங்க. எல்லா தொழிலையுமே இருக்கும், ஒரு 5 வருடங்களாவது நம்ம சிரமப்பட்டு தான் கொஞ்சம் மேலுக்கு வருவோம். முதல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு கீழே ஒரே ஒரு பொண்ணு, நானும் அவங்களும் மட்டும்தான் ஒர்க் பண்ணோம். எங்கள் பார்ட்னர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஆரம்பித்தப்போ ஒரே ஒரு மிஷின் தான் இருந்தது, 2 பேர் உட்காரக்கூடிய லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் இந்த வேலையை மெயினாக பண்ணுறோம். ஏசி போடணும், ஆட்டோ கிளைம்னு சொல்கிறதுங்க, மீடியா ப்ரிப்ரேஷனுக்குரியது எல்லாம் சின்ன லெவல் தான் ஆரம்பித்தோம். ஒரு சின்ன ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். கரும்பில் ஒரு ஆர்டர் வந்தது, ஆனால் அந்த கரும்பு எங்களால் விற்க முடியல. அந்த அப்படியே லாஸ் தான் ஆச்சு எங்களுக்கு. 2003 வரைக்கும், 2005 வரைக்குமே ரொம்ப சிரமங்கள் இருந்தது. அப்புறம் வெண்ணிலான்னு ஒரு பயிருக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்ததுன்ட்டு அதை எடுத்து பண்ணோம். இதுக்கும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஆர்டர், அதுக்கு ரொம்ப ரேட் இருந்ததுன்னு அவங்க எங்களுக்கு ஒரு 2 லட்சம் செடி ஆர்டர் கொடுத்து நாங்கள் எல்லாம் தயாரித்து விற்க வரும்போது ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படியும் நல்ல லாஸ் தான் எங்களுக்கு. நஷ்டம்னா கொஞ்சம் கஷ்டம் நிறையா பட்டோம் அந்த மாதிரி. அப்புறம் தான் திருப்பியும் சரி இது இப்படியே இருந்தால் ஆகாதுன்னு, வாழைப்பயிர் எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2004-05 நாங்கள் வாழைப்பயிர் பண்ண ஆரம்பித்தோம். ரோபஸ்டா, செவ்வாழை, கிராண்ட் நைன் இந்த வெரைட்டிஸ் பண்ண ஆரம்பித்தோங்க. கூடவே வந்து இந்த ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா, அதிலே கருப்பு ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க, லார்ஜ் காடமம், அமாமம் சுப்புலேட்டம், அதுக்கு வந்து DBT மூலமாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி மூலமாக ஃபண்டிங் ப்ராஜெக்ட் ஒன்று கிடைச்சது. எங்கே கோபேஸ்வருங்க, காஷ்மீருக்கெல்லாம் கூட இந்த பக்கம் ரொம்ப கஷ்டம் அங்கே போகிறது. அந்த ஆர்டர் எடுத்து பண்ணோம், அதில் ஓரளவு நல்லா பண்ணணும். அது இந்தியாவிலேயே நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் தான் ஜெயித்தோம். 2-3 கம்பெனிக்கு அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க, பண்ணி அதிலிருந்து தான் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு லாபமே வந்தது எங்களுக்கு. இங்கேருந்து அது ஹிமாலயா ஹில்ஸில் கொண்டு போய் கொடுக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்கேருந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் அனுப்பி டெல்லியில் அங்கே ஒரு எங்கள் பார்ட்னரோட ஹஸ்பண்ட் அங்கே இருந்து செடிகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அந்த ஊருக்கு ட்ரக்கில் வந்து ஒரு 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். டெல்லியிலிருந்து ஒரு ட்ரக்கு பிடிச்சி கொண்டு போய் இறக்கி அவர் அங்கேயே 15 நாள் தங்கி கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறையவே கஷ்டங்கள் பட்டோம். ஆனாலும் ஒரு திருப்தியும் ஒரு நிறைவும் ஒரு சந்தோஷமும் இருந்தது. புதுசாக ஒன்று ஆரம்பித்தா எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு சிரமங்கள் தான் நமக்கு இருக்குது. ஒரு பெரிய சந்தோஷம் வந்து செடிகள் சார்ந்த துறையா உயிரோடு இருக்கிற ஒரு பொருளில் நம்ம வேலை பார்க்கறதுங்கிறது ரொம்ப இஷ்டமாக இருந்தது அந்த தொழிலையே. அந்த செடி வளர வளர பார்க்கறது ஒரு மனம் சார்ந்த ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியும் எங்களுக்கு கொடுத்தது. ஸோ இவ்வளோ நஷ்டப்பட்டப்போ எல்லாரும் கூட சொன்னாங்க, எதுக்கு நீ வேலைக்கு போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போ, இதை விட்டுரு, செடி நீங்கள் எப்போ 10-10 ரூபாய்க்கு செடி விற்று எப்போ நீங்கள்லாம் ப்ராஃபிட் பார்ப்பீங்க அப்படின்னு. ஆனால் இதில் இருந்துட்டால் வேறு தொழில் பார்க்கறது ரொம்ப சிரமம்னு நான் நினைக்கிறேன். என் அனுபவத்தில் எனக்கு பிடிக்கலை வேறு இடத்துக்கு மாறுறதுக்கும், ஏன்னா இதுல பழகிட்டோம் இல்லைங்களா, ஒரு உயிர் சார்ந்த ஒரு தொழில், செடிகள்னாலே மனதுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கற ஒரு விஷயம். நம்ம இதுல ஜெயிச்சு வருவோம், நம்ம தெரிஞ்சது இதுதானே, இதுதான் பண்ணணும்ட்டு முயற்சியை கைவிடாம திருப்பி நாங்க அதுலயே தான் இருந்தோம். அப்புறம் இந்த கருப்பு ஏலக்காய் செடியில எல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சது, கொஞ்சம் லேப் எக்ஸ்பான்ஷன் போனோம். ஆரம்பிச்சப்போ வந்து 2 சேம்பர் இருந்தது, இன்னைக்கு எங்ககிட்ட 16 சேம்பர் இருக்கு. அந்த அளவு நாங்க வளர்ந்துருக்கிறோம். ஆரம்பிச்சப்போ இந்த சர்டிபிகேஷன், சீட் சர்டிபிகேஷன் லைசன்ஸ் ஒன்று உறுதியாக வாங்கணும் நம்ம. அது இருந்தாதான் நம்ம ஒரு லேபே நடத்தணும், தமிழ்நாடோட சிஸ்டம் அது. ஸோ அதையெல்லாம் வாங்கி நாங்கள் எல்லாமே முறைப்படி ஆவணங்கள் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி கவர்மெண்ட்டோட எல்லா இதோடய தான் பண்ணோம். SSI சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தோம். அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் மூலமாகவே எங்களுக்கு வந்து ஒரு டிக்கில் TAIC இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு லோன் கிடைச்சிது. ஒரு சின்ன லோன், ஒரு 6 லட்சம் ரூபா லோன் வச்சு தான் ஆரம்பித்து பண்ணோம். அப்புறம் கவர்மெண்ட்டில் தோட்டக்கலைத்துறை மூலமாக கொஞ்சம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து NHM ஸ்கீம், மற்ற ஸ்கீமுக்கு வாழைக்கண்ணுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிது. சின்ன ஆர்டர், முதல் வருஷம் இருந்தாலும் ஒரு நிறைவாக இருந்தது. ஒரு மாநில அரசு மூலமா நமக்கு ஒரு ஆர்டர்னா நம்மளை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணதான் ஒரு சந்தோஷம் இருந்தது. அப்புறம் டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்து நல்ல ஒரு பழக்கம் இருந்தது, நல்ல செடிகள் கொடுத்தோம். தரமான நல்ல செடிகள் கொடுக்கறதுனால தான் எங்களுக்கு நல்ல பேரும் இருந்தது, இவங்க செடி நல்லா இருக்கும், இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிலையும் வந்து விசிட்லாம் வருவாங்க, யாராவது வந்தால் விசிட்டர்ஸையும் கூப்பிட்டு வருவாங்க. தோட்டக்கலைத்துறையும் TNAயும் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. யாராவது செடிகள் கேட்டு வரும்போது லேப் எல்லாம் ரெஜிஸ்டர்ட் லேப், எல்லாம் சர்டிஃபிகேஷன் ப்ராப்பராக இருந்ததுனால எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அங்கே செடி இருக்கும், நீங்கள் விவசாயிகள் வேணும்னு அங்கே போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு. நல்ல குவாலிட்டி தான் பேசுவாங்க. எங்களுக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மார்க்கெட்டிங் டீம் கிடையாது, எங்கள் செடிகள் தான் எங்களுக்கு மார்க்கெட் பண்ணுது. ஒரு விவசாயி 100 செடி வாங்குவார், நல்லா இருந்ததுன்னா அவரை பார்த்துட்டு 10 பேர் வருவாங்க. அப்புறம் 1000, 2000 ஒரு செடி வாங்கின ஒருத்தர் 10,000 செடி வாங்குறாரு, வருஷம் வருஷம் வாங்குறாரு. நாங்கள் கொடிசியால் ஸ்டால்லாம் போடுவோம் அக்ரி இன்டெக்ல, அது மூலமாக போகும்போது அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியில் நேஷனல் லெவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கினா நல்லதுன்னு சொன்னாங்கன்னு அதையும் நாங்கள் வாங்கிட்டோம். 2013 வாங்கினோம் நாங்கள் அதையே, 2 வருடம் ஆயிடுச்சு. அதுக்குன்னு கொஞ்சம் சிஸ்டம்ஸ் இருக்குது, பட் அது நமக்கும் நல்லது தான், விவசாயிகளுக்கும் ஒரு சந்தோஷம். ஓ, இவங்க எல்லாமே வந்து கரெக்டாக முறைப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து நாங்கள் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக பண்ணி அதையும் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு வந்து இப்போ ஒரு 4000 சதுரடி கட்டடத்தில் தான் எங்களோட லேப் இயங்கிட்டு வருதுங்க. அதே மாதிரி செடிகள் வந்து லேபில் முறைப்படி வளர்த்துட்டுங்க, பாட்டிலில் வச்சு வளர்த்துவோம். கண்ட்ரோல்டு கண்டிஷன், டெம்பரேச்சர் எல்லாமே குறைச்சி ஏசி எல்லாம் போட்டுங்க, லைட்டு டியூப்லைட் நிறைய போட்டு அதில் வச்சு தான் செடிகள் வளர்த்துறோம். வளர்த்த செடியை வந்து நல்ல வேரெல்லாம் வர வச்சுட்டு, 1/2 ஏக்கர்லேருந்து 3/4 ஏக்கர் இருக்கும் நிலம் இருக்குது, அதில் பாலி கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஷேட் நெட் ஹவுஸ், அது போட்டு பாலிடனல் ஸ்ட்ரக்சர் வச்சு நாங்கள் வளர்த்திட்டுருக்குறோம். முதல்ல ஆரம்பிக்கும் போது மற்ற பிளான்ஸில் ஆரம்பித்தாலும் இப்போ வாழை மெயினாக பண்ணுறோம். மூங்கிலுக்கு எந்த செடிக்கு ஆர்டர் வந்தாலுமே டிஷ்யூ கல்ச்சர்லாம் நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி செடிகள் சப்ளை பண்ணாலும் சப்ளை பண்ணுறதோடு எங்களோட வேலை முடியறது இல்லைங்க. ஒரு விவசாயி இன்றைக்கி 1000 செடி வாங்கிட்டு போகிறாருன்னா அவர் நட்டு மினிமம் 3-5 தடவை நேரில் போய் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். ஆலோசனை கையேடும் அடித்து வச்சுருப்போம், கொடுப்போம். அவங்க எத்தனை தடவை வேணாலும் எங்களுக்கு ஃபோனும் பண்ண சொல்லுவோம், ஏதாவது தொந்தரவு இருந்தால் உடனடியாக நேரில் போய் அவங்களுக்கு தீர்வு கொடுப்போம், என்ன பண்ணணும் எப்படின்னு சொல்லித்தருவோம். செடிகள் விற்கிறதோடு நம்ம விட்டுருந்தோம்னா என்றைக்கோ காணாமல் போயிருப்போம், எங்கள் லேபே காணாமல் போயிருக்கோம். அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஆலோசனைகள் அவங்க ஜெயிச்சாதான் நமக்கு லாபம். அவங்க மண்ணில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே, ஏதாவது தண்ணி பிரச்சனை இருந்து கெட்டாலுமே நம்மளோட பேரும் சேர்ந்து கிடுங்க. ஸோ நாங்கள் வாட்டர் டெஸ்ட், சாயில் டெஸ்ட் உறுதியாக அக்ரி யூனிவர்சிட்டியில் தான் கொடுக்க சொல்வோம், இல்லை எங்ககிட்ட கொடுத்தாலும் நாங்களே கொடுத்து டெஸ்ட் பண்ணி வாங்கிடுவோம். ஏன்னா நம்ம ஒரு உரப்பரந்துரை செய்வோம், அந்த மண்ணோட வளத்தை பொறுத்து அத்தனை உரங்கள் தேவைப்படாது, இல்லை அதிகமாக தேவைப்படும் குறிப்பிட்ட உரங்கள், குறிப்பிட்ட சத்துகள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்களுக்கு பரிந்துரை செய்வோம். விவசாயிகள் திருப்திப்படணும், அவங்கள திருப்தியாக நம்ம வைக்கணுங்க. 10 செடி வாங்கினாலும் அதே கவனிப்பு இருக்கும், 10,000 செடி வாங்கினாலும் கவனிப்பு இருக்கும் எங்ககிட்ட. முதல்ல செடி கொடுக்கும்போது நான் சொல்கிற ஒரே வார்த்தை அதுதாங்க, எங்கள் விசிட்டிங் கார்ட்ஸ் கொடுப்போம், நம்பருக்கு அவங்களுக்கும் அந்த பில்லுலேயும் எழுதி தந்துடுவோம். எவ்வளோ தடவை வேணால் எப்போ வேணால் ஃபோன் பண்ணுங்கள், என் கடமை உங்களுக்கு வேணுங்கிறது நான் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்கிறது. ஆரம்பித்த விட நல்ல எக்ஸ்பென்ஷன் போயிருக்கோம். தோட்டக்கலைத்துறை மூலமாக எங்களுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் சப்சைடி கிடைச்சிதுங்க. ரீஜெனவேஷன் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் டிஷ்யூ கல்ச்சர் லேப், லேபாக நடத்திட்டு இருந்தோம், அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஃபண்டிங் வந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வந்து எல்லாருமே TNAU-ல இருந்துங்க, NHM-ல இருந்து, கலெக்டரேட்டில் இருந்து, கிட்டத்தட்ட ஒரு 7-8 டிபார்ட்மெண்ட், அக்ரி இன்ஜினியரிங்கில் இருந்துங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணணுங்க. நிறைய கம்பெனிஸ் இருந்தது, எங்களுக்கு கிடைச்சது ஒரு சந்தோஷம். எங்களோட பெரிய கம்பெனியெல்லாம் கூட கோயம்புத்தூர்லேயே இருக்குது, இருந்தாலும் அந்த இது கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது, ரொம்ப உதவியாக இருந்தது. அந்த பணம் வச்சு தான் நாங்கள் எங்கள் லேபை வந்து திருப்பியும் ஒரு, அப்போது 8 சேம்பர் இருந்தது, இந்த பணம் அவங்க கொடுத்தது நாங்கள் அதை 16 சேம்பராக உயர்த்தி அதுக்குரிய மற்ற வசதிகள் எல்லாம் பண்ணி லெபரட்டரி நடத்திட்டு இருக்கோம்.
நல்லா சொன்னீங்க, உங்களோட திசு வளர்ப்பு வாழை உற்பத்திக்கான முறைகள், நீங்க எப்படி அதுல ஜெயிச்சு வந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் நல்லா சொன்னீங்க. இப்போ நீங்க சொல்லும் போது வேற ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு அந்த அனுபவத்தை வச்சுட்டு நான் இதை ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சாதாரணமா இந்த திசு வளர்ப்பு வாழை வந்து ஒரு ஆய்வகம் அமைச்சு ஒரு குறைந்தபட்ச உற்பத்தி செய்யற அளவுல அல்லது குறைந்தபட்ச முதலீட்டுல ஒரு ஆய்வகம் நிறுவனம் அப்படின்னாக்க என்னென்ன தேவைங்க?
ஒரு மினிமம் வந்து ஒரு 8-10 லட்சம் ரூபாய் தேவைப்படும். இந்த லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் அப்படிங்கிற ஒரு மெஷின் தான் தூய்மையான காற்றை உள்ளே கொடுத்துட்ருக்கோம். அதில் உட்காந்துதான் நம்ம வேலை பார்ப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே ஆப்ரேஷன் தியேட்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்களோ அந்த அளவு சுத்தமாக நம்மளுக்கு லெபோரட்டரியை மெயின்டைன் பண்ணும். மினிமம் ஒரு 1500 சதுரடி கட்டடம் நமக்கு தேவைப்படும் லெபோரட்டரிக்கு. அதே மாதிரி வளர்ற செடிகள் வச்சு நம்ம ஹார்டன் பண்ணி விற்கிறதுக்கு அதுக்கு ஒரு மினிமம் ஒரு 20-25 சென்ட் இடம் சின்ன லெவல் பண்ணுறக்கும் நமக்கு தேவைப்படும். சேம்பர் ஒரு 2 சேம்பர்னா 4 பேர் உட்காந்து வேலை பார்க்கலாம். அப்படியாவது பண்ணாதான் மாதம் ஒரு 30-50,000 செடி வரைக்கும் நம்ம விற்பனை பண்ண முடியும். 30,000 மினிமம் விற்பனை பண்ணலாம். நம்ம நமக்கு இந்த சேம்பர் தவிர ஏசி வாங்கணும், அந்த ரூம் கூலாக வைக்கிறதுக்கு எல்லா ரூம்லேயும் ஏசியோடு வைக்கணும். அப்புறம் ஆட்டோக்ளேவ், செடி வளர்த்துற ஒரு மீடியம், அந்த மீடியம் ப்ரிப்பேர் பண்ணால் எல்லாமே நல்லா ஸ்டெரைல் பண்ணி தான் லேப்குள்ளே கொடுப்போம். ஸோ அது ஒரு மிஷினரி வாங்கணும். ரேக்கெல்லாம் அந்த ட்ரெயின் சொல்லுவாங்க, பாட்டில்ஸ் வாங்கணும், பாட்டிலில் வச்சு தான் செடி வளர்த்துவோம், மூடிகள். ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு நமக்கு 8-10 லட்சம் ரூபாய் தேவைப்படும். முதல் ஒரு வருடம் நமக்கு வருமானம் இருக்காது. செடிகள் எடுத்து நம்ம இனிஷியேஷன் சொல்லுவோம், பண்ணி லேபில் வச்சு வளர்த்து மல்டிப்ளை பண்ணி அப்படி தான் வரும். 8 மாதம் வரைக்கும் நமக்கு இன்கம் இருக்காது. ஸோ அதுக்குரிய பணத்தையும் நம்ம முதலே முதலீடாக வச்சுக்கணும். ஒரு வருடம்னே நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ மினிமம் 10 லட்சம் ரூபாய் வேணும் ஒரு தொழிலாக பண்ணுறதுக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. நாங்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஏன்னா இந்த தொழிலை யாருக்கும் தெரியலை. இதை நம்ம சொல்லி புரிய வச்சு, ஐயோ செடினா அது பெரிஷபிள் ஸ்டாக்கு, உங்களுக்கு லோன் கொடுத்தா நீங்கள் எப்படி, ஒரு பிரச்சனைன்னு வந்து எல்லாம் செத்து போயிட்டா நீங்கள் எப்படி கட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூவெல்லாம் இருந்தது. இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ஆல் டோர்ஸ் ஆர் ஓப்பன் எவ்ரிவேருங்க. மினிமம் ஒரு கிராஜுவேஷன், அதுவும் என்ஜினியரிங் அக்ரி ப்ரொஃபஷனல் டிகிரி, பிஎஸ்சி அக்ரி, பிஇ அக்ரி, பிடெக், பயோடெக், இவங்க எல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி வச்சுருக்கிறவங்கன்னா 50 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்குமே கவர்மெண்ட் வந்து கொலேட்ரலே இல்லாமல் லோன் தராங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம படிச்சுட்டு என்ன வேலை பார்க்கறது, நம்ம ஏன் ஒரு தொழிலாக செய்யக்கூடாதுங்கிற ஒரு உத்வேகமும் ஆர்வமும் இருந்ததுன்னா, எங்களை மாதிரி பீப்புள் நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். இது வரைக்கும் ஒரு 500 பேருக்கு மேலே எங்ககிட்ட ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வர்றாங்க, படித்து முடிச்சுட்டு வெளிநாடு போகிறவங்கலாம் மெயினாக வர்றாங்க. இந்த ட்ரைனிங் எடுக்கும்போது ஃபாரின்லலாம் ரொம்ப மதிப்பு இருக்குங்க, ஒரு பயோடெக் ரிலேட்டட் ட்ரைனிங் அப்படிங்கிறதுக்கு. ஒரு வருடம் நம்மக்கிட்ட அவங்க வேலை பார்த்துட்டு இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க, அங்கே போகும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்ல இதில் கிடைக்குது. அதே மாதிரி இங்கே அந்த 1 வருடம் அவங்க இருந்து எல்லா வேலையும் கற்றுக்கும் போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு தைரியம், நம்மளால முடியும், ஒரு தன்னம்பிக்கை, நம்மளும் பண்ணலாம், இவங்க இந்த மாதிரி ஆரம்பித்து பண்ணுற மாதிரின்னு. பண்ணுறவங்களுக்கு நாங்களும் நிறைய உதவிகள் பண்ணுறோம், மிஷினரி வாங்கித்தரோம், என்னெல்லாம் எங்கெல்லாம் வேணுமோ பண்ணித்தரோம். ஏன்னா நாங்கள் எல்லாமே ஆரம்பித்தப்போ சுயமாக நாங்களே ஃபேப்ரிகேட் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டோம். நிறைய செலவுகள் குறைந்தது ரெடிமேடாக வாங்குறத விட. மிஷினெல்லாம் தான் வாங்க முடியாது, ஏசி வாங்க முடியாது, ரேக்கு, பாட்டில் வைக்கிற ட்ரே, மூடிகள் கூட நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன், எனக்கு வேணுங்கிறது டை எல்லாம் பண்ணி வெளியே சப் ஆர்டர் கொடுத்து பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே நம்மளே பண்ணும்போது பண்ணலாம். பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிற, ஏன்னா இது வந்து உட்கார்ந்து பொறுமையாக பார்க்க வேண்டிய வேலை. நிறைய ஆண்கள் வேலை பார்க்குறாங்க முடியாதுன்னு சொல்லலை, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இல்லை, பெண்கள் வந்து அந்த வேலைக்கு அக்கஷ்டம் ஆயிடுறாங்க. வந்தால் இந்த வேலை பார்த்துட்டு அப்புறம் வேறு வேலை பிடிக்காது. ஏன்னா ஒரு க்ளோஸ்ட் ஏரியா, கண்ட்ரோல்டு கண்டிஷன், சுத்தமாக இருக்கிற இடம், தேவையில்லாத எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரு இடம் போது பெண்கள் ரொம்ப விரும்புகிறாங்க இந்த மாதிரி வேலைக்கு வர்றத.
சரிங்க, இப்போ உங்கள் கம்பெனியில் நிறைய பெண்கள் தான் நாங்கள் வேலைக்கு வச்சுருக்கோம் அப்படின்னீங்க. உங்கள் லேப்லலாம் வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், முன்னனுபவம் வேணுமா?
முன்னனுபவம் இருந்தாலும் எடுத்துக்கிறோம். அது தவிர இந்த படிப்பை விட ஆர்வமும் ஈடுபாடும் இருந்தாங்க பெரிய விஷயம் இல்லை. இப்போ நானே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஜுவாலஜி கிராஜுவேட். நான் பாட்டனி வந்து 1 இயர் இருந்தது, அந்த பேஸில் தான் எனக்கு அந்த டிஷ்யூ கல்ச்சர் லேப்லேயும் வேலை கிடைச்சிது. படிப்பை விட வந்து நம்மளோட ஆர்வமும் ஈடுபாடும் முக்கியங்க. சின்சியராக இருந்தாலே எந்த வேலையும் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம், நல்லபடியாக கற்றுக்கணும். 10வது 8வது படித்தவங்களும் இருக்காங்க எங்ககிட்ட, நல்லா வேலை பார்க்குறாங்க அவங்க, படித்தவங்கள விட கூட பார்க்குறாங்க. படிப்புங்கிறது என்னென்னா ஒரு திறவுகோலுங்க, நம்ம சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக உள்வாங்குவாங்க, கிரகிச்சிக்கிற தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி படிப்பு தான் வேணும்னு இல்லை, 10வது 12வது படிச்சிருந்தாலுமே எங்களுக்கு போதும். நாங்கள் எடுத்து எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்துக்கிறோம், கொடுத்து நாங்கள் வேலைக்கு அவங்கள ஈடுபடுத்திக்கிறோம். ஃப்ரெஷராக இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் எடுத்துக்கிறோம், நமக்கு தகுந்த மாதிரி அவங்கள மோல்ட் பண்ணி வேலையை சொல்லி கொடுத்துட்றோம். இது கடினமான வேலை கிடையாது. அக்கறையோட ஈடுபாட்டோட மெதுவா பொறுமையா செய்யற வேலை தான். அதனாலதான் சொன்னேன் பெண்கள் ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்கன்னு. ஆண்களும் பண்றாங்க, நிறைய ஆண்கள் வேலை பாக்குறாங்க இந்த ஃபீல்ட்ல. எங்கிட்டயே 2-3 பேர் இருக்காங்க, ரொம்ப நல்ல ஸ்பீடு கடகடகடன்னு பண்ணுவாங்க அவங்க. பெண்களும் அப்படிதான், யாருனாலையும் பண்ண முடியும். பெண்கள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்குவேன் நான், எங்களோட வேலைக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். நாங்களும் பெண்களா இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குன்னு. முக்கியமான எந்த வேலைக்கு ஆண்கள் வேணுமோ அதுக்கு ஆண்கள் எடுத்துருக்குறோம்.
சரிங்க, இப்போ நீங்க சொல்லும் போது சீட் சர்டிபிகேஷன்லேருந்து சர்டிபிகேஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இதை ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் நமக்கு வந்து பதிவு அப்படிங்கிற முறையில் என்னென்னலாம் இதில் ப்ரொசீஜர் இருக்கு?
இதில் மெயின் வந்துங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அந்த சீட் சர்டிஃபிகேஷன் லைசன்ஸுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வாங்கணுங்க. அது இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு லேபே ஆரம்பிக்கணும், சட்டமே அதுதான். அது இல்லாமல் நம்ம செய்தோம்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணுறது கூட அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுங்க. ஸோ அது பண்ணணுங்க. அப்புறம் இது ஒரு தொழிலாக நம்ம பண்ணுறதுனால நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கன்னா நம்ம வந்து SSI சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், அதை நிரந்தரமாக்கிட்டோம் அந்த சர்டிஃபிகேட்டை. இது ரெண்டு தான் மெயினுங்க. அப்புறம் அப்போ வந்து இந்த நார்ம்ஸ் இல்லை, NCS TCP சர்டிஃபிகேஷன் சிஸ்டம் இல்லை. 2010 அப்புறமே அதுவும் இருந்துட்டால் தான் அரசுத்துறை மூலமாக ஏதாவது ஆர்டர்கள் நம்ம எடுக்கணும்னா உறுதியாக நமக்கு அதுக்குன்னு இருக்கிற கொஞ்சம் சிஸ்டம் இருக்குங்க. இது வந்து அக்ரி பிஸ்னஸ்ங்கிறதுனால நமக்கு டின் கோடெல்லாம் தேவைப்படலை எங்களுக்கு, அதெல்லாம் நான் டாக்ஸபிள், நம்ம செடி தான் விற்பனை பண்ணுறோம். நேஷனல் சர்டிஃபிகேஷன் சிஸ்டம் மூலமாக பயோடெக் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவங்களும் இவங்களும் சேர்ந்து சர்டிஃபிகேஷன் சிஸ்டமில் ஒரு DBT மூலமாக சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதை வந்து நாங்கள் போன 2 வருடங்களுக்கு முன்னாடி வாங்கிட்டோம். இந்த வருஷம் ரெனியூவல் இருக்குது, ஆகஸ்ட்டில் பண்ணணும். 2 வருடங்களுக்கு ஒரு தடவை அவங்க இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அது வாங்குறதுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும், என்னெல்லாம் பண்ணுறோமோ பதிவு பண்ணணும். அவங்க வரும்போது அதையெல்லாம் பார்ப்பாங்க, இந்த 2 வருஷமாக நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, எப்படி இருக்குன்னு. அது சரியாக இருந்தால் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க நமக்கு, இல்லைன்னா கேன்சல் ஆகிடும் நம்மளோட சர்டிஃபிகேட்டு. வேறு எதுவும் தேவையில்லைங்க. ஆனால் பேங்க் லோன் மற்றதும் போகும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது ஒரு ப்ளஸ்ஸுங்க. இப்போ நாங்களே கன்சல்டண்ட்டாக இருந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு வேணுங்கிற உதவிகள் பண்ணி கொடுத்துட்றோம் நாங்கள். வேறு நார்ம்ஸ் எதுவும் கவர்மெண்ட்ல இப்போ இல்லைங்க, இது ரெண்டு தான் நமக்கு மெயினுங்க.
சரிங்க, இப்போ நீங்கள் சொல்லும்போது விவசாயிகள் வந்து முதல்ல ஒரு செடி வாங்குறவங்க அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அதிகப்படியாக வாங்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. திசு வளர்ப்பு கன்றுகள் அப்படிங்கும் போது ஸ்பெஷல் கேர் கொடுத்து நம்ம அந்த கன்றுகளை வந்து பயிர் செய்யணும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு விழிப்புணர்வு விவசாயிகள்கிட்ட இருக்குங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா 2010 அப்புறம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியுதுங்க திசு வளர்ப்புனா என்ன, பேக்கெட் கண்ணுனா என்ன, எப்படி வைக்கணும் என்னன்னு. இதுவே நாங்கள் கம்பெனியெல்லாம் ஆரம்பித்தப்போ அந்த அளவு தெரியாது. கிழங்குனா பெருசாக இருக்கும், அதுலேயே உணவு இருக்கும், வச்சதும் அது வளர்ந்துக்கும், பாட்டு குழியை பறித்து வச்சுருவாங்க. இது அப்படி இல்லை, 1 அடிக்கு 1 அடி குழி எடுக்கணும், இடைவெளி கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்கறது ஒரு செடி, ஒரு 30 வேர் வரைக்கும் இருக்கும், தண்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 சென்டிமீட்டர் அகலந்தான் இருக்கும். 1.75 அடியிலிருந்து 1 அடி நீளம் 5 இலைகள் கொண்ட செடியாக நம்ம கொடுப்போம். அப்போ அந்த கவரை வந்து கட் பண்ணி கவர் மண்ணோட நடணும். நிறைய ஃபார்மர்ஸ் மீட்லாம் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்கணும். அதே மாதிரி தோட்டக்கலைத்துறையும் நிறைய சப்சைடி கொடுத்து TNA-லையும் நிறைய ஸ்கீம்ஸ் இருந்தது. ஸோ விவசாயிகளுக்கு வந்து அவங்களும் எல்லாரும் எஜுகேட் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சரில் வந்து செமினார்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. அப்புறம் எங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் கூப்பிடுவாங்க அதுக்கு, விவசாயிகள் வரும்போது நாங்களும் போவோம் பேசுவோம். அதே மாதிரி ப்ரைவேட்டாகவும் நிறைய ஃபார்மர்ஸ் மீட் நடக்கும். தோட்டக்கலைத்துறைக்கும் TNA-க்கும் நாங்கள்லாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்க மூலமாக தான் இப்படி ஒரு விழிப்புணர்வு விவசாயிகளுக்குள்ளே, என்னதான் நாங்கள் சொன்னாலுமே அதை நம்பணும்னா இவங்களும் சொல்லும்போது தான் அவங்களுக்கு ப்ரைவேட் பீப்புள்னாலே ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், விவசாயிகள்கிட்ட ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ ஆமாம், இது பேக்கெட் நாற்று வச்சா வெள்ளாமல் நிறையா வருது, இதில் 1 லட்சம் தான் வரும்னா இதில் மினிமம் 2 லட்சம் உங்களுக்கு வருமானம் வரும், செடிக்கு 10 ரூபான்னு பார்க்காதீங்க, அப்போ 10 ரூபா தான் இருந்தது செடி, அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோ கூட வந்தாலும் 5, 5, 25, 30 ரூபா சேர்ந்து வரும், 30 கிலோ 40 கிலோ வரக்கூடிய தார்கள் திசு வளர்ப்பு மூலமாக வரும்போது தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுங்க. இதெல்லாம் அதிகமான பயன்கள் கொடுக்குது திசு வளர்ப்பு மூலமானா. ஒன்று போல வந்து மகசூல் வரும் அவங்களுக்கு, ஒன்று போல வளர்ச்சி இருக்கும். இப்போ நாங்கள் கிழங்கு போட்டாங்கன்னா 10 மாசத்துலேருந்து 14 மாசம் வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கிடையாது இதில், ஜீனைன்கே அப்படி தான். இதில் வந்து கரெக்டாக 10 மாசம் காடு காலியாயிடும். 9 மாசத்துல வெட்ட ஆரம்பிக்கும், 3 வெட்டு 4 வெட்டு தான் ஒரு ஏக்கர்னா, மேக்ஸிமம் 3 வெட்டு தான் வரும், கடகடகடன்னு முடிஞ்சிடும் உங்களுக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஸோ முதல்ல தயக்கம் இருந்தது, அவங்க ஒரு தடவை வச்சு பார்த்துட்டாலே அவங்களுக்கு அப்புறம் தெரிஞ்சிருது. அதில் ஒரு 60,000-70,000 வருமானம் எடுத்தவங்களாம் 1.5 லட்சம் 2 லட்சம் எடுத்ததும் ஒரு திருப்தி வந்தது விவசாயிகளுக்கு. கஷ்டப்பட்டாலும் அதுக்குரிய பயன் கிடைக்குது. முதல் கொடுக்கும்போதே நாங்கள் செடிகளை சொல்கிறது பிறவாத குழந்தை. எப்போ இவங்க நிலத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்களோ அப்போ தான் அந்த செடிக்கு வந்து உயிர் வருது. நாங்கள் வந்து இங்கே எல்லாம் உரங்கள் மருந்துகள் அடித்து பத்திரமாக வச்சுட்ருப்போம். நேராக கொண்டு போய் நம்ம தோட்டத்தில் வைக்கும்போது அதுக்குரிய பாதுகாப்பும் அதுக்குரிய மருந்து மற்றதெல்லாம் கொடுத்து கரெக்டாக வைங்கன்னு சொல்லி அதை சொல்லி கொடுப்போம். நேர்லேயும் போய் நடுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கேயும் வந்து ஆஃபீஸ்லேயும் வைப்போம் அப்பப்போ மீட்டிங்ஸ். இப்போ வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து ஃபார்மர்ஸ் வந்தால் செடி நடுறதுலேருந்து உரம் கொடுக்குற வரைக்கும் எப்படி கொடுக்கணும், எந்த மாதத்தில் எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஒரு செயல் விளக்கமும் இருக்கும், ஓரலாகவும் சொல்லுவோம், அவங்களுக்கு பண்ணியும் காட்டுவோம், டெமான்ஸ்ட்ரேஷனும் அந்த மாதிரி.
சரிங்க, இப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஏபிடியில் நீங்கள் மெம்பர் இல்லைங்களா?
ஆமாம்,
அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
எங்களுக்கு வந்து ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி தான் இதை பற்றி தெரிஞ்சது. அப்புறம் போன வருஷம்தான் அதை வந்து என்ன ஏதுன்னு கேட்டப்போ சொன்னாங்க, விவசாயம் சார்ந்த தொழில்களுக்குன்னு ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்குறோம், நீங்கள் இதில் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கே எக்ஸிபிஷன் ஸ்டால் நடந்தாலுமே நாங்கள் கலந்துக்கலாம், அவங்களோட ஸ்டால்லையே நாங்கள் ஃப்ரீயாகவே கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லை, எந்த செடிக்கு ஆர்டர் வந்தாலுமே எனக்கு இப்போ கூட 2-3 கொட்டேஷன் அனுப்பிச்சிருந்தாங்க அலங்கார செடிகள் வாங்கி அனுப்புறதுக்கு. ஸோ தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. நான் வந்து வருத்தப்படுறேன், எனக்கு முதல்ல தெரியாம முதல்ல இருந்தே நான் மெம்பர் ஆகலையே அப்படின்னுங்க. தெரிஞ்சிருந்தா அப்பிருந்து இன்னும் கூட கொஞ்சம் எனக்கு டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா இருந்திருக்கும். அத்தவிர அவங்களே கூட கட்டடங்கள் ஷெட்டெல்லாம் வாடகைக்கு கொடுக்குறாங்க, நம்ம எடுத்து கூட நம்ம நடத்துறதுலாம் நடத்தலாம், ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இப்போ தான் நாங்கள் மெம்பர் ஆகி 1 இயர் தான் ஆயிருக்குதுங்க, ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கோம் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப உபயோகமாக இருக்குது.
சரிங்க, தனியார் விவசாயிகள் வந்து வாங்கும்போது குறைஞ்ச அளவில் தான் வாங்குவாங்க, அதுவே ஒரு பெரிய ஆர்டராக நம்மளுக்கு கிடைக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி முயற்சிகள் எடுத்துக்கிட்டீங்க?
இப்போது அது வந்து இந்த தோட்டக்கலைத்துறை மூலமாக தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸ் வந்ததுங்க. அப்போ முதல்ல வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு தனித்தனியாக கொடுத்தாங்க. அயம்வாம்னு ஒரு ஸ்கீம் இருந்ததுங்க, அது தவிர NADP, NHM நிறைய ஸ்கீம்ஸ் இருந்தது. அப்புறம் நாங்கள் அயம்வாம் ஸ்கீமுக்கு தான் முதல் முதல்ல இங்கே கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணோம், ஒரு 20,000 செடி அந்த மாதிரி. ஆனால் அது கொடுக்கும்போது நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் போகும்போது இவ்வளோ விவசாயிகள்னை வந்து நான் வந்து பார்க்கவே முடியாது. ஸோ நாங்கள் அதை கரெக்டாக பிளான் பண்ணோம், சரி கவர்மெண்ட் ஆர்டர்னா அந்த 10,000 செடி 20 ஃபார்மருக்கு போகுது, 500 செடி அப்படி கொடுக்குறாங்க அவங்க ஃப்ரீயாக கொடுக்கும்போது. ஸோ நம்ம நல்ல செடியாக கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணோம்னா நமக்கு இவங்க மூலமாக நிறைய ஆர்டர் வரும்னு பிளான் பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு நல்ல பேர் இருந்தது, செடிகள் தரமாக இருந்தது, அதுக்கு எங்களோட அனுபவம் ரொம்ப உபயோகமாக இருந்தது. எனக்கு வந்து 20 வருட அனுபவம் ஆயிடுச்சுங்க இந்த தொழிலில், என்னோட பார்ட்னரோட ஹஸ்பண்டும் இதே தொழிலில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு 28 வருடம் அனுபவம் இருக்குது டிஷ்யூ கல்ச்சரில். ஸோ எங்களோட அனுபவம் வந்து எந்த செடியை நீக்கணும், எது நல்ல செடிங்கிற ஒரு பார்வை சரியாக இருந்து நல்லபடியாக பண்ணோம்னாலே லெபார்டரி சிஸ்டம்னு ஒன்று இருக்குங்க, ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம், அது வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாலே வெளியில் ஃபார்மர்களுக்கு வந்து பிரச்சனைகள் வராமல் இருக்குங்க. வேரியேஷன் ஒரு பிரச்சனை உண்டு, அது குறிப்பிட்ட வெரைட்டிஸ், இந்த பச்சைவாழை AAA ஜீனோம்னு சொல்லுவாங்க, அதுலலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 5% வரைக்கும் வரும். கவர்மெண்ட் நாம்ஸே 10% வரைக்கும் வரலான் இருக்கு, ஆனால் எங்களுக்கு 2% கூட வந்ததில்லை இது வரைக்குமே. ஏன்னா இங்கேயே நாங்கள் செடிகள் நல்லபடியாக கழிச்சிருவோம், நாங்கள் லேப்லையும் கழிச்சிருவோம் எதெல்லாம் மோசமாக வளர்ந்துருக்கு, வித்தியாசமாக வளர்ந்துச்சு. அதே மாதிரி ஹார்டனிங் சென்டர் இருக்கு இல்லைங்களா, எங்களோட ஷேட் நெட் ஹவுஸ், அதுலேயும் கழிச்சிருவோம். அப்படி தான் பண்ணோம். முதல் வருஷம் ஒரு சின்ன ஆர்டர் வந்ததுங்க. அப்புறம் NHMங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல் தமிழ்நாடு பூரா கொடுக்கறக்குரிய ஒரு ஸ்கீம், அது மூலமாக வந்து நாங்கள் சென்னையில் டேன் ஹோப்னு ஒரு சிஸ்டம் இருந்ததுங்க, அவங்க வந்து ஒரு டெண்டர் கால் ஃபார் பண்ணி பண்ணாங்க, அதில் ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு. முதல் வருஷம் ஒரு 1 லட்சம் செடி வரைக்கும் ஆர்டர் கிடைச்சிது, அது நல்லபடியாக இருந்தது. அடுத்த டெண்டரில் ஒரு 3 லட்சம் செடி சப்ளை பண்ணோம். 2009-10 மிகப்பெரிய ஆர்டர் வந்ததுங்க, 15 லட்சம் செடி நான் சப்ளை பண்ணேன். 15 லட்சம் செடினா கிட்டத்தட்ட எவ்வளோ விவசாயிகள் பார்த்துக்கோங்க, ஒரு 15,000 விவசாயிகள் மினிமம் எங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் கிடைச்சாங்க. இந்த மாதிரி செடி சப்ளை பண்ணி கவர்மெண்ட்டோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனாலேங்க, எங்கே எக்ஸிபிஷன் பண்ணாலுமே எங்கெல்லாம் இவங்க மீட்டிங் போட்டாலுமே எங்களை வந்து பேசுறதுக்கும் அழைக்க ஆரம்பித்தாங்க விவசாயிகளுக்கு நடுவில். ஸோ தோட்டக்கலைத்துறைக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கடன்பட்டிருக்கேங்க. எல்லா இடத்துலையும் கோயம்புத்தூர் தோட்டக்கலைத்துறைன்னு இல்லைங்க, திருநெல்வேலியில், தஞ்சாவூரில் எது நடந்தாலும் நாங்களும் இங்கிருந்து மெனக்கெட்டு போய் விவசாயிகள் கூட கலந்துரையாடல் எல்லாத்துலேயும் கலந்துக்குவோம். நிறைய எக்ஸ்போஷர் இருந்தது எல்லா பேப்பரில், எங்கெல்லாம் எக்ஸிபிஷன் வச்சாலும் நாங்கள் தனியாக எங்களோட சொந்த ஸ்டாலும் போடுவோம். அப்போ எங்ககிட்ட இருந்த விவசாயிகள் வாங்கிட்டு போன செடியில் விளையிற பெரிய பெரிய வாழைத்தார்கள் எடுத்துகிட்டு வந்து எக்ஸிபிட் பண்ணுவோம். உழவர் தினம், உழவர் திருநாள்னெல்லாம் இங்கே TNAUல பண்ணுவாங்க, அதுலேயும் ரெகுலராக ஸ்டால் போடுவோம் நாங்கள். அப்படி போடும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து நிறைய பேப்பரில் வந்து எங்களோட ஸ்டால்லெல்லாம் எடுத்து ஃபோட்டோ போட்டாங்க, என்னை விட பெரிய தார். ஸோ என்னையும் என் பொண்ணையும் கூட நிற்க வச்சு எடுத்தாங்க, எங்களை விட அது உயரம்னு காட்டுறதுக்காக. நான் 5 அடி ஒரு அங்குலம் இருப்பேனுங்க, தார் 6 அடி இருந்ததுங்க. ஸோ மீடியாவும் ஒரு பெரிய இதுங்க, என்னதான் நம்ம நல்ல செடிகள் பண்ணுறோம் நல்ல குவாலிட்டி கொடுத்தாலுமே எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்க்கு நாங்கள் ரொம்ப சிரமப்படலை. எல்லாருமே மார்க்கெட்டிங்கில் தான் கஷ்டப்படுவாங்க, எங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கலை. எவ்வளோ செடி இருந்தாலும் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே வித்துருது. பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எடுத்தது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது எங்களுக்கு. சிரமங்கள் நிறையா இருந்ததுங்க, 1,000 செடினாலும் கொண்டு போய் நீங்கள் இறக்கி கொடுக்கணும், போய் அட்டன் பண்ணி கொடுக்கணுங்கிறது, எங்கெங்கேயோ குக்கிராமத்தில் ரோடே இருக்காது அந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் கூட செடி கொடுத்துருந்தோம். ஆனால் அப்போ கொஞ்சம் சிரமமாக பட்டாலும் கொஞ்சம் கடினத்தோடு பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு பெரிய டீமாக இருந்தோம் நாங்கள் 5-6 பேர், ஹெல்ப் பண்ணாங்க நிறைய பேர், விசிட் போகிறதெல்லாம் நல்லபடியாக பண்ணோம். நல்லாவும் இருந்தது அவங்களுக்கு, விவசாயிகளுக்கும். அவங்க திருப்தி அடைஞ்சாங்க, நல்ல செடி நல்லா அட்டன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு. அது மூலமாக தான் இன்றைக்கி இந்தளவு நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டில் வந்து உட்காந்துருக்கோன்னா அதுவும் ஒரு பெரிய காரணம். ஓரளவு தெரியுது சன்க்ளோ பயோடெக் அப்படின்னா. முதல்ல வடவெளியில் வச்சுருந்தோம், இப்போ வடவெளியில் இருக்கிற லேபு கோயம்புத்தூரில் இருக்காங்க, பெண்களே நடத்துகிறாங்க, ஒரு அம்மா இருப்பாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு ஞாபகம் எல்லாத்துக்கும் இருக்குது, சன்க்ளோ பயோடெக்னா தெரியுது எல்லாருக்குமே.
இப்போ நீங்கள் 15 லட்சம் செடிகள் உற்பத்தி பண்ணுறதா சொன்னீங்க, இப்போ அவ்வளோ செடிகள் உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுங்க உங்களுக்கு?
ஒரு சீசனில் தான் செடி விற்பனை ஆகும் உங்களுக்கு. நம்மளுக்கு சீசன் பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் ஆடிப்பட்டம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் நமக்கு சீசன் இருக்குங்க. அது வந்து தமிழ்நாடு மற்ற இடத்துல. இதுவே வந்து திருநெல்வேலி ரொம்ப காத்திருக்கிற இடம், களக்காடு அந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்குது. குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட சீசன் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மே மாதம் மட்டும்தான் கொஞ்சம் செடிகள் கம்மியாக விற்பனையாகும். மிச்சப்படி வருஷம் பூரா நமக்கு செடிகள் வித்துட்டே தான் இருக்கும். இதை வந்து ஸ்பிளிட் பண்ணி தான் பண்ணுவோம் நாங்கள். இப்போ வந்து எங்களோட லேப் கெப்பாசிட்டி வந்து 3 மில்லியன், கிட்டத்தட்ட 30 லட்சம் செடி தயாரிக்கிற அளவு பெரிய லேப் வச்சுருக்கோம். இதுக்கு குறிப்பிட்ட டைம் இல்லைங்க, 1 வருடம் முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணணும். இப்போ 2016 நான் செடி கொண்டு வரணும்னா இப்போவே இனிஷியேஷன் போயிட்டுருக்கு. 2000 பட்டு 3000 பட்டு பண்ணுவோம், எடுத்து லேபில் வச்சு வளர்த்து அதிலிருந்து தான் செடி மல்டிப்ளை ஆகும். நாங்களும் அந்த கிழங்கு அல்லக்கண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எடுத்து தான் லேப்குள்ளே வச்சு பண்ணுறோம் நாங்கள்.
அதாவது த்ரூ அவுட் த இயர் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா அந்த பட்ஸ் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு. அந்த தாய் கிழங்கு அல்லது ஒரு மரம்னாக்கா நல்லா காய்க்கிற மரம் அந்த மாதிரி குவாலிட்டிஸ் பார்த்து நம்ம சீடுக்கு தேர்ந்தெடுப்போம். இதுக்கு எப்படிங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறீங்க?
எங்கள் செடிகளே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, போய் எல்லா தோட்டங்களும் விசிட் போகும்போதே மெயினாக வந்து நோய் தாக்குதல். நாங்கள் செடி எடுக்கிற தோட்டத்தில்ன்னு இல்லை, பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது, வைரஸ் இருக்கவே கூடாது. ஏதோ ஒரு பூஞ்சா நோய்னா கூட அடுத்த தோட்டத்தில் இருந்தால் நம்ம பயந்துக்க வேண்டாம். வைரஸ் ஒரு செடி இருந்தாலும் நாங்கள் 8 ரூபாய் செலவு பண்ணி அங்கெல்லாம் போய் அலைஞ்சிட்டு வந்தாலும் அதை எடுக்க மாட்டோம். ஏன்னா வைரஸுங்கிறதே வந்து சீக்கிரம் வந்து பரவக்கூடிய, விவசாயிகளையே முடிச்சிடும் வைரஸ் இருக்கிற செடியை நம்ம கொடுத்துட்டோம்னா. எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். இருந்தாலும் தாய்க்கண் எடுக்கிறதும் ரொம்ப கவனமாக தான் பார்ப்போம். யூனிஃபார்மாக இருக்கணும் அதோடய ஈல்டு. ஒரு 2000 செடி இருக்கிற ஃபீல்ல 2000 எடுத்துட மாட்டோம். அதில் இருக்கிறதுலே தலை சிறந்ததா வளர்ச்சி, இலைகள் வர்ற அளவுலேருந்து அந்த யூனிஃபார்மிட்டி ஆஃப் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக்காக வளர்ந்துருக்கணும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது ஒரு 100 மரங்கள் கிடைக்கும் நமக்கு, ஒரு 200 மரங்கள் கிடைக்கும். 2000-3000 செடி இருந்தால் ஒரு 300-400 மரங்கள் எடுப்போம். நிறையா இருக்கும், எல்லாமே ஈல்டு கொடுத்துருக்கோம். உயரம் எல்லாமே பார்ப்போம், அந்த மாதிரி இருக்கிறதா செலக்ட் பண்ணி எடுப்போம். ஒரு 300னா ஒவ்வொன்றிலிருந்து 5 கிழங்கு கிடைக்கும். 1000-1500 கிழங்கு ஒரு 3000 செடியிலிருந்து நாங்கள் எடுத்துருவோம். அது செலக்ட் பண்ணி ஒரு பெயிண்ட் வச்சு மார்க் பண்ணி கம்பி வச்சு கட்டி வச்சுருவோம். ஈல்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விவசாயியோட மகசூல் முடிஞ்சதும் அவங்களே ஃபோன் போடுவாங்க, நாங்களும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்கன்னா போய் அதை எங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும், நாங்களே இங்கேருந்து அதுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் லேபில் வச்சு பண்ணுவோம். 8 மாதம் மினிமம் வேலை பார்த்தா தான் ஒரு செடி டெலிவரி கொடுக்க முடியும். ஸோ அதான் 1 வருடம் வந்து நமக்கு முதல்ல லேப் ஆரம்பிக்கும் போது வருமானம் இருக்காதுன்னு அதை வச்சு தான் நான் சொல்கிறேன்.
சரிங்க, இப்போ இந்த திசு வளர்ப்பு வாழைக்கன்றுகளை வந்து பயிர் செய்யும்போது விவசாயிகளுக்கு அது எந்த வகையில் பயன் தருது? கட்டைகள் எடுத்து இது பண்ணுறதுக்கும் இந்த திசு வளர்ப்பு வாழைக்கும் என்ன வித்தியாசம்?
நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. இப்போ கட்டைகள் எடுக்கும்போதுங்க அதில் நோய் இருக்கா இல்லையான்லாம் விவசாயிகளுக்கு தெரியாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்கும். இதே திசு வளர்ப்புனா 1 போல் இருக்கும், 3/4 அடி 1 அடி தான் செடினா 1 போல் ஒரே மாதிரி செடிகள். அடுத்தது நோயற்ற தரமான செடிகள், நோயே இல்லாத தாய்க்கண் எடுத்து பண்ணுறோம், லேப்லேயும் வச்சு பண்ணுறோம், வைரஸ்க்கும் பாக்டீரியா ஃபங்கஸ்க்கு எல்லாமே டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு டெஸ்ட்டும் பண்ணிக்கிறோம். ஸோ சுத்தமான செடிகளாக நம்ம உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறோம். ஸோ நாங்கள் கொடுக்கும்போது ஒரு நோயும் இல்லாத சுத்தமான செடிகள் தான் விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி ஈல்டுங்க, மகசூல் வாழைத்தார் பார்த்தீங்கன்னா 1 போல் யூனிஃபார்மிட்டி இன் க்ரோத் அண்ட் ஈல்ட் அப்படின்னு சொல்லுவோம். வளர்ச்சியும் 1 போல் இருக்கும். முதல் 3 மாதம் பார்த்தா சின்னதாகவே இருக்கிற மாதிரி இருக்குங்க. 3வது மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இலைகளே வந்து 1.5 மடங்கு பெருசாக வரும் கிழங்கு போடுறத விட. எந்த அளவு இலைகள் பெரிதாக இருக்கோ அந்தளவு உணவு வந்து செடிகள் தயாரிக்கும். அப்போ அந்தளவு வந்து அதோட க்ரோத்தும் இருக்கும் ஈல்டும் இருக்கும். அதனால தான் வாழைத்தார் பெருசாக வருது. பழங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும், பழங்களோட சைஸும் நல்ல நீளமாக உருண்டையாக பெருசாக இருக்கும். இது ஒன்றுங்க. அப்புறம் அதே மாதிரி தோட்டம் காலியாகிறது கரெக்டாக நம்ம 10 மாதம்னா 10 மாதம் நேந்திரன் குவிண்டால் ரகம்னு சொல்லுவாங்க, மிண்டோலி நேந்திரன் 30 கிலோ வர வெரைட்டி இருக்குது, அதனாலும் 12 மாதம்னா 12 மாதத்தில் காலி ஆகிடும்.
இப்போ நீங்கள் இந்த திசு வளர்ப்பு கன்றுகள் கொடுக்கும்போது நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீங்க ரொம்ப சின்ன கன்றாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இது வந்து சாதாரணமாக கிழங்கு போட்டு வளர்றதை விட அதிகமான காலம் எடுத்துக்குமா?
இல்லை, அதை விட குறைவான காலம் தான் எடுக்கும். செடி வைக்கும்போது வந்து இதில் கிழங்கு இருக்காது, வேர்கள், அதோட வேர்களே போய் தான் அதோட உணவை தயாரித்து வளர ஆரம்பிக்கும். ஸோ முதல் ஒரு மாதம் பார்த்தா இலைகள் மட்டும் வந்துட்டுருக்கும், செடி அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இரண்டாவது மாதம் ஒரு அடிக்கு மேலே 1.5-2 அடி வந்துடும். மூணாவது மாதத்துலேருந்து தான் வளர்ச்சி கடகடன்னு ஆரம்பிக்கும். ஒன்றே ஒன்று நல்லா 1 அடிக்கு 1 அடி குழி, எதுக்கு, சின்ன செடி தானே அப்படியே பறித்து நட்டுறலான்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு நம்ம குழி எடுத்து நட சொல்கிறோம்னாங்க, மண் வந்து லூஸ் ஆக்கணும். நம்ம குழி எடுத்துட்டு மேல் மண் போட்டு நடும்போது அந்த இடம் வந்து கல் மாதிரி இல்லாமல் லூஸாக இருக்கும், தண்ணி ஊற்றியே பண்ணாலும் இருக்காது மண். உங்களுக்கு நல்லபடியாக வேர்கள் நிறைய போச்சுன்னா செடி நல்லா வளரும். கொஞ்சம் இயற்கை வேளாண்மையில் இப்போ நிறைய பண்ணுறாங்க, வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சம் போல் சாணி உரம் என்ன கொடுக்கணுமோ அது இயற்கையில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த உரங்கள் கொடுத்து பண்ணுறவங்க பண்ணுவாங்க. கெமிக்கல் கொடுக்கறதும் அப்படி தான். ஆக்சுவலாக கிழங்குகளை விட டிஷ்யூ கல்ச்சருக்கு குறைவான உரமே போதும் இதுக்கு, அதுக்காகிற செலவு விட இது கம்மியாக தான் ஆகும், எச்சு ஆகாது.
இப்போ அதுக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன செய்யணும் அதெல்லாம் கூட நீங்கள் கொடுப்பீங்க?
ஆமாம், நாங்கள் ஒரு கையேடு வச்சுருக்கிறோம். ஒரு செடி வாங்கினாலும் அந்த விவசாயிக்கு அதை கொடுப்போம், ஏன்னா அதை படிக்கும்போது அவங்களுக்கும் தெரிய வரும், அதுக்குரிய ஆர்வத்தை நம்ம உருவாக்கணும் விவசாயிகள்கிட்ட. ஸோ சொல்லுவோம், கையேடு கொடுத்துட்டு சொன்னேன், இதில் படிங்க, நீங்கள் எப்படியும் இனிமேல் ஃப்யூச்சரில் வாழை போடும்போது அதுக்குரிய ஆர்வம் உங்களுக்கு அப்போ தான் வரும் அப்படின்னு. விவசாயிகளுக்குள்ள வாழை பயிரிடணும், அதில் இருக்கிற வருமானம் டீட்டெயில் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நிறைவு. என்ன, வேலையும் கொஞ்சம் அதிகம், பாக்குத்தன்னைக்கு அந்தளவு வேலை இருக்காது, வாழைக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். ஆனால் சோம்பேறிகளின் பயிர் தான் வாழையுமே சொல்லுவாங்க. காய்கறிகள் போடுறதுக்கு தான் நிறைய டெய்லி வேலை இருக்கும், இது அப்படி இல்லை. ட்ரிப்பெல்லாம் போட்டு நல்லபடியாக பண்ணும்போதுங்க உரங்கள் கூட ட்ரிப்பில் போயிடுது, பெரிய கஷ்டம் இல்லை. இன்னைக்கு ஒரு 10 ஏக்கர் ஒரே ஒரு ஆள் வந்து பண்ணிடுறார், களை எடுக்கும்போது தான் ஆட்கள் வேணும். அது முதல் 3-4 மாதம் தான் களையும் வரும், அப்புறம் நிழல் வர வர களை கம்மியாயிடும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு பெரிய கஷ்டம்லாம் இல்லை. வாழையும் வந்து ஈஸியாக பயிரிடக்கூடிய ஒரு பயிர் தான்.
சரிங்க, அடுத்தது நீங்க பயிற்சி கூட கொடுக்கறதா சொன்னீங்க இல்லைங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
டிஷ்யூ கல்ச்சர்ல ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குங்க. பயாலஜி ரிலேட்டட் படிப்பு படிக்கிற குழந்தைங்க நிறைய வராங்க, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி, பயோடெக்னாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி படிக்கிறவங்களும் வராங்க. பிடெக் லெவல்லையும் பயோடெக்கும் அக்ரிகல்ச்சர்ல படிக்கிறவங்க, ஹார்டிகல்ச்சர் பண்றவங்க, இவங்க எல்லாருமே வந்து இன்டர்ன்ஷிப் இல்லைன்னா ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஒரு ட்ரைனிங் எடுக்கிறத வந்து இப்போ கட்டாயமும் ஆக்கியிருக்காங்க யூனிவர்சிட்டிஸ்லயும் காலேஜ்லயும். ஸோ எங்களை மாதிரி நிறுவனத்துக்கு வந்து அவங்க பயிற்சி எடுத்துக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு சிறிய லெவல் கட்டணம் வாங்கிட்டு நாங்கள் வந்து அந்த பயிற்சிகள் எடுத்து தரோம், சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இது தவிர 1 வருடம் 2 வருடம் எங்ககிட்ட வேலைக்கு வரணும், நாங்களும் இதே மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு வர்றவங்களுக்கும் நாங்கள் அதுக்குரிய ட்ரைனிங் கொடுத்து நாங்களே கன்சல்டண்ட்டாகவும் இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளும் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, பிஇ படிக்கிறவங்க, பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில் படிக்கிறவங்கலாம் செடிகள் சம்மந்தமான ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு நிறைய செடிகள், ருத்ராட்சம்லேருந்து நொச்சி, நிறையா மருத்துவ பயிர்கள் பண்ணியிருக்கோம், நித்திய கல்யாணி, அதே மாதிரி மரப்பயிர்கள் நிறைய பண்ணுறோம். எந்த செடியில் அவங்களுக்கு ஆர்வமோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம லேபில் வச்சு ஆராய்ச்சி பண்ணும், ஸ்டூடெண்ட்ஸை ஒர்க் பண்ண வச்சு அதை வந்து டெக்னாலஜி ஷேரிங் தான். இப்போ எங்களோட அனுபவம் வந்து எந்த செடினாலும் பண்ணுறதுக்குரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ஸோ நம்ம அனுபவங்களை அந்த குழந்தைங்களோட நம்ம பகிரும்போது அவங்களும் நிறைய கற்றுக்குறாங்க, அவங்களுக்கு ரிசல்ட்டும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடுது. இது வரைக்கும் ஒரு 500 பேருக்கு மேலே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஏப்ரல்லிருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் வருவாங்க. அதே மாதிரி ஒரு 200 பேருக்கு மேலே ப்ராஜெக்ட்டும் பண்ணியிருக்காங்க எங்ககிட்ட.
சரிங்க, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய நீங்கள் வாழைக்கன்றுகள் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்க பற்றி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இதை தவிர வேறு என்ன கன்றுகள்லாம் உற்பத்தி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த திசு வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாக்க இதுக்கு எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்குங்க?
இப்போ வந்து பயோடெக், பயாலஜி சம்மந்தமான ஒரு தொழில் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க, சப்சிடி கொடுக்குறாங்க. திசு வளர்ப்பு மூலமாக தான் தரமான நல்ல செடிகள் கொடுக்க முடியுது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்பு செடிகள் மட்டும்தான் இருக்கும், வாழை மட்டும் இல்லை. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா மூங்கில் நிறைய வகைகள் இருக்குங்க, முள்ளில்லா மூங்கில், முள் இருக்கிற மூங்கில்னு, அந்த மூங்கில் வகைகள் பயிர் பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது தவிர குளோரியோசா, கண்வள்ளி கிழங்கு, அதுக்கு ஒரு சின்ன ஆர்டர் இருக்குதுங்க. நிறைய மருத்துவ பயிர்களில் வந்து எங்களுக்கு ஆர்வமும் இருக்குது, நிறைய வேலையும் பார்த்துருக்கோம். எந்த செடினாலும் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம். இனி கொஞ்ச நாள் போனாங்க, இப்போ எதெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்ருக்கோம், நிறைய மருத்துவ பயிர்கள் பார்த்திங்கன்னா இல்லாமே போய்கிட்டு இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி பயிர்கள்லாம் எடுத்து நம்ம திசு வளர்ப்பு மூலமாக நிறைய மல்டிப்ளை பண்ணால் சோர்ஸ், அது செடிகள் தாய்கன்றுகள் மாதிரி வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் கொடுத்தோம்னா நிறைய நல்ல நல்ல மருத்துவ குணம் கொண்ட செடிகளை வந்து நம்ம நிறையா உருவாக்கி விற்பனை பண்ணாட்டியுமே நாங்கள் ஒரு சர்வீஸாக அது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க. இதெல்லாம் இல்லையோ அதை கொண்டு வந்தால் ஒரு 1000-500 செடி கொண்டு வந்து போட்டு வச்சா அந்த செடிகள் திருப்பி நம்ம ஊரில் ஃப்ளரிஷ் ஆகி வளர ஆரம்பிக்கும். இது எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி நிறைய எந்த செடினாலும் நம்ம லேபில் பண்ணலாங்க. நாங்கள் மலவேம்பு பண்ணுறோம், தீக்குச்சி மரம்னு சொல்லுவாங்க ஐலாந்தஸ்ன்னு, அது கூட பண்ணோம், மரவள்ளி கிழங்கு பண்ணோம், கரும்பு பண்ணோம், எந்த செடினாலும் டிஷ்யூ கல்ச்சரில் பண்ணலாம். அதுக்குரிய சிஸ்டம்ஸ் எல்லாம் நாங்கள் வேலை பார்த்து எடுத்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஃப்யூச்சருங்கிறது வந்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய காலேஜ்லலாம் கெஸ்ட் லெக்சர் கொடுக்க கூப்பிடுவாங்க. ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட்டாக முடிச்சுட்டு இந்த தொழில் பண்ணி நான் வந்து இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். என்ன சாதிச்சோங்கிறது மெட்டீரியல் வைஸ் பார்க்கல. நான் என்னால் இன்றைக்கி ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க, உபரியாக ஒரு 30-40 பேருக்கு நான் வேலை தர்றேன். அதே மாதிரி ஒரு நல்ல செடிகள் விற்பனை பண்ணுறோம். விவசாயிகள் தோட்டத்தில் அதை வந்து எல்லாமையோடு பார்க்கும்போது இருக்கிற ஒரு திருப்தியும் சந்தோஷமும் பெரிய விஷயமா நினைக்கிறேன். கட்டாயம் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்க. இப்போ எங்களுக்கே வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் நிறைய கிடைக்கிறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அலங்கார செடிகள் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுலேயும் நிறைய அமெரிக்காவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நிறைய செடிகள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போவும் நான் வாழைச்செடிகள் வந்து கொஞ்சம் மலேசியா சிங்கப்பூர்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் ஆர்டர்ஸ்க்கு. இப்போ தான் சொல்கிறாங்க ஜப்பானில் நார்வேலெல்லாம் கூட நிறைய டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸ்க்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு. முதல்ல வந்து இந்தளவு வந்து நமக்கு ஒரு மீடியா கிடையாது. இன்றைக்கி வந்து ஆன்லைனில் நெட்டில் நம்ம எல்லாமே பார்க்கலாம். வேர்ல்டில் இருக்கிற எந்த கண்ட்ரிக்கும் நம்ம அங்கே என்ன வேணுமோ இங்கேருந்து நம்ம வந்து டீட்டெயில் கொடுக்கலாம். அவங்களும் அட்வான்ஸ் மணி கட்டி நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் புக் பண்ணி செடி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
சரிங்க, இது வரைக்கும் இந்த திசு வளர்ப்புக்கு எந்த அளவுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இதில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் விடாமுயற்சியாக இதை செஞ்சு இதில் முன்னேற முடியும் அப்படிங்கிறது, அதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் இதை பற்றி எல்லாமே நம்ம நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன விவரங்களுக்காக நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம்.
வணக்கம்ங்க.
நேயர்களே, இதுவரைக்கும் திசு வளர்ப்பு முறையில் நாற்றுக்கள் உற்பத்தி பண்ணுறதை பற்றி பூங்குடி அவங்க நிறைய விவரங்கள் நம்மளுக்கு சொன்னாங்க. திசு வளர்ப்பு முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட கன்றுகளை வாங்கி பயிர் செய்கிறதுனால நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தையும் சொன்னாங்க. அதே சமயம் இதை ஒரு தொழிலாக எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற விவரத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களுடைய கருத்துக்களை எழுதலாம்.